ஓம் சாந்தி. 22/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் கைகளை இதயத்தில் வைத்து உங்களையே கேளுங்கள். பாபா இப்பொழுது எனக்கு விளங்கப்படுத்துகின்ற விஷயங்கள் அனைத்தையும் முன்னர் நான் அறிந்திருந்தேனா? நீங்கள் இப்பொழுது செவிமடுப்பவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். கேள்வி: உங்களுடைய பிராமண தர்மத்தின் மகத்தான சக்தி என்ன? எப்படி? பதில்: முழு உலகையும் நீங்கள் பின்பற்றுகின்ற ஸ்ரீமத்தின் அடிப்படையில் சர்க்கதி அடைய செய்வதே உங்கள் பிராமண தர்மமாகும். பிராமணர்களே முழு உலகையும் அமைதி நிறைந்ததாக ஆக்குபவர்கள். பிராமண குல அலங்காரங்களாகிய நீங்களே தேவர்களிலும் பார்க்க அதி மேன்மையானவர்கள். நீங்கள் இந்த சக்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். பிராமணர்களான நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் மிகப்பெரிய பரிசை பெறுகின்றீர்கள். பிரம்மாண்டத்தின் அதிபதிகளாக மாத்திரமன்றி நீங்கள் உலக அதிபதிகளாகவும் ஆகுகின்றீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தை நிச்சயமாக ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒருமுறை மாத்திரமே வருகின்றார் என ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சக்கரம் என்ற பெயர் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்நாடகத்தின் கால எல்லை, அதாவது இந்த உலக சக்கரம், 5000 வருடங்களை கொண்டது. தந்தை மாத்திரமே இங்கே இருந்து இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இதை நீங்கள் என்றுமே கேட்க மாட்டீர்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரினதும் ஆன்மீக தந்தை அந்த ஒரே ஒருவரே என இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எந்த ஒரு மனிதருமே அறியாத தந்தை இங்கே இருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். கடவுள் அல்லது ஈஸ்வரர் யார் என எவருமே அறியார். தந்தையாகிய கடவுள் என அவரை அழைப்பதால் அவர் மீது அதிகளவு அன்பு இருக்க வேண்டும். அவர் எல்லையற்ற தந்தை. எனவே நீங்கள் நிச்சயமாக எல்லையற்ற ஆஸ்தியை அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். தந்தையான ஸ்வர்க்க கடவுள் எனும் மிக சிறந்த ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. புதிய உலகம் ஸ்வர்க்கம் எனவும் பழைய உலகம் நரகம் எனவும் அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் எவருமே ஸ்வர்க்கத்தை அறியார். சந்நியாசிகள் அதை நம்புவதில்லை. அவர்கள் ஒரு பொழுதும் தந்தையே ஸ்வர்க்கத்தை படைப்பவர் என கூறுவதில்லை. தந்தையான ஸ்வர்க்க கடவுள் என்ற வார்த்தைகள் மிக இனிமையானவை. அத்துடன் ஸ்வர்க்கமும் பிரபல்யமானது. ஸ்வர்க்கத்தினதும் நரகத்தினதும் சக்கரமும் உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியும் குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளிலே சுழல்கின்றது. அதாவது அது சேவை செய்பவர்களின் புத்திகளில் சுழல்கின்றது. அனைவரும் ஒரே அளவில் சேவையாளர்கள் ஆகுவதில்லை. நீங்கள் மீண்டும் ஒரு தடவை உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். ஆன்மீக குழந்தைகளாகிய நாங்கள் தந்தையின் அதி மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுகிறோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இது அதி மேலான தந்தையின் ஸ்ரீமத் ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதை நினைவு கூறப்படுகின்றது. இதுவே முதற்தரமான சமய நூலாகும். தந்தையின் பெயரை செவிமடுக்கின்ற பொழுது ஒருவர் ஆஸ்தியையும் உடனடியாக நினைவு செய்கிறார். தந்தையாகிய கடவுளிடமிருந்து என்ன பெறப்படுகின்றது என உலகிலுள்ள எவருமே அறியார். புராதன யோகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் யார் இந்த புராதன யோகத்தை கற்பித்தாரென எவருமே புரிந்து கொள்வதில்லை. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அவர்கள் அது ஸ்ரீ கிருஷ்ணர் என கூறுகின்றார்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தார். அதன் மூலம் நீங்கள் அனைவரும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடைந்தீர்கள் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பாரதத்திலேயே சிவ பாபா வந்தார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவரது பிறந்த தினமும் பாரதத்திலேயே கொண்டாடப்படுகின்றது. ஆனால் கீதையில் அவரது பெயர் மறைந்து விட்டதால் அவரது புகழும் மறைந்து விட்டது. முழு உலகினருமே அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுகின்ற அந்த தந்தையை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இது ஒரு தவறு உள்ள நாடகம் என்று அழைக்கப்படுகின்றது. அவர்கள் தந்தையை அறியாததே மிக பெரிய தவறாகும். சில நேரங்களில் அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்றோ அல்லது அவர் மீன் முதலை போன்றவற்றில் அவதாரம் செய்துள்ளார் என்றோ அல்லது கற்களிலும் கூழாங்கற்களிலும் உள்ளார் என்றோ அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தவறுக்கு மேல் தவறு செய்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழே இறங்குகின்றார்கள். அவர்களின் கலைகள் தொடர்ந்தும் குறைகின்றன. அவர்கள் தொடர்ந்தும் தமோப்பிரதான் ஆகுகின்றார்கள். நாடக திட்டத்திற்கேற்ப ஸ்வர்க்கத்தை படைப்பவரும் பாரதத்தை ஸ்வர்க்கத்தின் அதிபதி ஆக்கியவருமான தந்தை கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருக்கின்றார் என கூறப்பட்டுள்ளார். நீங்கள் எவ்வாறு தொடர்ந்தும் ஏணியில் கீழே இறங்குகின்றீர்கள் என தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். எவருமே எதையுமே அறியார். அவர்கள் தொடர்ந்தும் நாடகம் என்றால் என்ன என கேட்கின்றார்கள். இந்த உலகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, புதிய உலகம் எப்பொழுது இருந்தது என்று நீங்கள் அவர்களிடம் வினவும் பொழுது நூறாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் என பதிலளிக்கின்றனர். பழைய உலகம் இன்னமும் பல வருடங்கள் கடந்து செல்ல இருக்கின்றது என அவர்கள் நினைக்கின்றார்கள். இது அறியாமை இருள் என அழைக்கப்படுகின்றது. நினைவு கூறப்படுகின்றது, சர்க்குரு ஞான தைலத்தை கொடுத்த பொழுது அறியாமை இருள் அகற்றப்பட்டது. படைப்பவரான தந்தை நிச்சயமாக ஸ்வர்க்கத்தை உருவாக்குகின்றார் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தையே வந்து நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றார். படைப்பவரான தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் இறுதியிலேயே வருகின்றார். இதற்கு நிச்சயமாக நேரம் எடுக்கின்றது. நினைவு யாத்திரை போல் ஞானத்திற்கு அந்தளவு நேரம் எடுக்க மாட்டாது எனவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. 84 பிறவிகளின் கணக்கு ஒரு கதை போன்றது. 5000 வருடங்களுக்கு முன்னர் அது யாருடைய ராஜ்யமாக இருந்தது? அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது இந்த முழு ஞானமும் உள்ளது. நீங்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். அவர் அஜாமில் போன்ற பாவிகளையும் கல்லுபுத்தி உடையவர்களையும் கூன்முதுகு உடையவர்களையும் சுதேசிகளையும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் எவ்வாறாக இருந்ததிலிருந்து என்னவாக ஆகியுள்ளீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை வந்து பழைய உலகம் இப்பொழுது என்ன நிலையை அடைந்துள்ளது என பார்க்குமாறு கூறுகின்றார். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை மனிதர்கள் அறியார்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் கைகளை இதயத்தில் வைத்து முன்னர் இதில் எதையேனும் நீங்கள் அறிந்திருந்தீர்களா என உங்களையே கேளுங்கள். எதுவுமே இல்லை. பாபா மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு வந்துள்ளார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். உலக ராஜ்யம் என்றால் என்ன என்பது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. உலகம் என்றால் முழு உலகமும் என்று அர்த்தமாகும். அரை கல்பத்திற்கு எவருமே எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாத அவ்வாறான ராஜ்யத்தை தந்தை எங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து பலமுறை ராஜ்யத்தை கோரியுள்ளீர்கள். தந்தையே சத்தியமானவர், அவரே உண்மையான ஆசிரியர், அவரே சர்க்குருவும் ஆவார். நீங்கள் முன்னர் இதை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் அவரது குழந்தைகள், எனவே உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். இந்நாட்களில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு குருவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய குருமார்களின் படங்களை உருவாக்கி கழுத்தில் அணிகின்றார்கள் அல்லது வீட்டில் அவற்றில் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். இங்கே அற்புதம் என்னவென்றால், தந்தை, ஆசிரியர், சர்க்குரு அனைவரும் ஒருவராக இருப்பதாகும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை என்னுடன் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வேன். நீங்கள் என்ன கற்கின்றீர்கள் என உங்களிடம் கேட்கப்படும் பொழுது, நாங்கள் புதிய உலக ராஜ்யத்தை கூறுவதற்காக ராஜயோகம் கற்கின்றோம் என அவர்களிடம் கூறுங்கள். சட்டத்தரணிகளின் யோகம் இருப்பதை போன்று இது ராஜயோகமாகும். அவர்களுடைய புத்தியின் யோகம் நிச்சயமாக ஒரு சட்டத்தரணியிடம் செல்லும். அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஆசிரியரை நினைவு செய்வார்கள். நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை அடைவதற்காக கற்கின்றீர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். யார் எங்களுக்கு கற்பிக்கின்றார்? தந்தையாகிய கடவுள் சிவன். அவருக்கு ஒரு பெயர் மாத்திரமே இருக்கின்றது, அதுவே தொடர்கின்றது. அந்த பெயர் ரதத்தினுடைய பெயர் அல்ல. என்னுடைய பெயர் சிவன். தந்தை சிவன் என்றும் ரதமான பிரம்மா என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். இது எவ்வளவு அற்புதமானது என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். சரீரம் ஒன்றே. இவர் ஏன் பாக்ய ரதம் என அழைக்கப்படுகின்றார்? ஏனெனில் சிவ பாபா இவரினுள் பிரவேசித்ததால் ஆகும். நிச்சயமாக இரண்டு ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் மாத்திரமே இதை அறிவீர்கள். வேறு எவரும் இது பற்றி சிந்தித்தும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் பாக்யரதம், பாகீரதன், கங்கையை கொண்டு வந்ததாக விளங்கப்படுத்துகின்றார்கள். தண்ணீரா கொண்டு வரப்பட்டது? யார் அதை கொண்டு வருகின்றார்? அவர் என்ன கொண்டு வருகின்றார்? ஞானம் என நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் காண முடியும். யார் இந்த சரீரத்தில் பிரவேசித்துள்ளார்? தந்தையே அதில் பிரவேசித்துள்ளார். மனிதரிலிருந்து தண்ணீர் பிரவேசிப்பது மிகவும் அரிதாகும். ஒருவருடைய ஜடாமுடியிலிருந்து தண்ணீர் வெளியாகுவதும் அரிதே. மனிதர்கள் இவ்விஷயங்கள் பற்றி ஒரு பொழுதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தர்மமே சக்தி என்று கூறப்படுகின்றது. தர்மத்திலே சக்தி இருக்கின்றது. எந்த தர்மம் அதிகளவு சக்தியை கொண்டது என கூறுங்கள். பிராமண தர்மம். ஆம், அது சரி. என்ன சக்தி உள்ளதோ பிராமண தர்மமே அதை கொண்டுள்ளது. வேறெந்த சமயங்களிலும் சக்தி இல்லை. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று அதன் மூலம் உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் அதிகளவு சக்தியை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் பிராமண தர்மத்திற்கு சொந்தமானவர்கள் என கூறுகின்றீர்கள். இது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. பல்வகை ரூபம் உருவாக்கப்பட்டுள்ள பொழுதிலும் அது சம்பூர்ணமானதல்ல. படைப்பவரையோ அல்லது அவரது முதற் படைப்பையோ எவரும் அறியாததே பிரதான விஷயமாகும். தந்தையே படைப்பவர், பிராமணர்களே உச்சி குடுமிகள். இதிலே சக்தி இருக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். குழந்தைகள் நிச்சயமாக வரிசை கிரமமானவர்கள். நீங்களே இந்த உலகின் அதிமேன்மையான பிராமண குலத்தின் அலங்காரங்கள். நீங்கள் தேவர்களிலும் பார்க்க அதிமேன்மையானவர்கள். நீங்கள் இப்பொழுது சக்தியை பெறுகின்றீர்கள். பிராமண தர்மத்திலேயே மகத்தான சக்தியுள்ளது. பிராமணர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் முழு உலகையும் அமைதி நிறைந்ததாக ஆக்குகின்றார்கள். நீங்கள் பின்பற்றுகின்ற ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அனைவரையும் விடுதலை அடைய செய்வதே உங்கள் தர்மமாகும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நான் உங்களை என்னிலும் பார்க்க மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் பிரம்மாண்டத்தின் அதிபதிகளாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆக்குகின்றீர்கள். நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்வீர்கள். பாரதம் எங்கள் தேசம் என அவர்கள் பாடுகின்றார்கள். சில நேரங்களில் அவர்கள் புகழ்ச்சி பாடல்களை பாடுகின்றார்கள். மற்றைய நேரங்களில் பாரதம் அடைந்துள்ள நிலையை பாருங்கள் என கூறுகின்றார்கள். பாரதம் எப்பொழுது அவ்வாறு அதி மேன்மையாக இருந்தது என அவர்கள் அறியார்கள். ஸ்வர்க்கம் நரகம் இரண்டும் ஒன்றாக இங்கேயே உள்ளன என மனிதர்கள் நம்புகின்றார்கள். செல்வத்தையும் மோட்டார் வாகனங்கள் போன்றவற்றையும் வைத்திருப்பவர்கள் தாங்கள் ஸ்வர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். புதிய உலகமே ஸ்வர்க்கமென அழைக்கப்படுகின்றது என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அனைத்துமே இங்கேயே கற்கப்பட வேண்டும். விஞ்ஞானத்தின் ஆற்றல்கள் பின்னர் அங்கே பயன்படும். விஞ்ஞானம் அங்கே சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே இருக்கின்ற அனைத்தின் மூலமும் தற்காலிக சந்தோஷமே இருக்கின்றது. அங்கே இவை குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் ஆகிவிடும். அனைத்தும் இங்கேயே கற்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த சமஸ்காரங்கள் அங்கே எடுத்து செல்லப்பட முடியும். புதிய ஆத்மாக்கள் அங்கே சென்று அதை கற்க மாட்டார்கள். இங்கேயுள்ள குழந்தைகள் விஞ்ஞானத்தை கற்று அங்கே செல்வார்கள். அவர்கள் மிகவும் திறமைசாலிகள் ஆகுவார்கள். அவர்கள் அங்கே பயன்படக்கூடிய அனைத்து சமஸ்காரங்களையும் எடுத்து செல்வார்கள். இப்பொழுது தற்காலிக சந்தோஷமே இருக்கின்றது. இந்த குண்டுகள் போன்றவை அனைத்தும் அழித்துவிடும். மரணம் நிகழாமல் எவ்வாறு அமைதியான ஆட்சி நிலவ முடியும்? இங்கே அமைதியற்ற ராஜ்யமே இருக்கின்றது. நீங்கள் முதலில் வீட்டுக்கு சென்று பின்னர் சந்தோஷ தாமத்திற்கு செல்வீர்கள் என வரிசை கிரமமாக புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை சந்தோஷ தாமத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், எனக்கு வயதான ரதமே தேவை. பக்தி மார்க்கத்தில் நான் அனைவரின் ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றேன். எவ்வாறு பக்தர்கள் தீவிர பக்தி செய்கின்றார்கள் என டிரான்ஸ் செய்தியாளர்களுக்கு காட்டப்பட்டது. அவர்கள் தேவர்களை சிலைகள் அலங்கரித்து வணங்கிய பின்னர் கடலில் மூழ்கடிக்கின்றார்கள். அதிகளவு செலவு இருக்கின்றது. அவர்களிடம் வினவுங்கள், எப்பொழுது இது ஆரம்பமாகியது? அது தொன்று தொட்ட காலத்திலிருந்தே நடைபெறுவதாக அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அவர்கள் அதிகளவில் அலைந்து திரிகின்றார்கள். அவை அனைத்தும் நாடகத்தில் உள்ளது. உங்களை மிகவும் இனிமையானவர்கள் ஆக்குவதற்கே தான் வந்துள்ளதாக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். அந்த தேவர்கள் மிகவும் இனிமையானவர்கள். இப்பொழுது மனிதர்கள் மிகவும் கசப்பானவர்கள். முன்னர் தந்தைக்கு பெருமளவில் உதவி செய்தவர்கள் தொடர்ந்தும் வழிபடப்படுகின்றார்கள். நீங்கள் வழிபடப்படுகின்றீர்கள். நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் கூறுகின்றீர்கள். தந்தையே கூறுகின்றார், நான் உங்களை என்னிலும் பார்க்க மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன். இவை அதி மேலான தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்கள். கீதையிலும் கூட ஸ்ரீமத் மிகவும் பிரபல்யமானது. இந்நேரத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவினுடைய ரதத்திலேயே தந்தை பிரவேசித்துள்ளார். இது அவ்வாறான அற்புதமான விஷயம். இவை ஒரு பொழுதும் எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. இதை புரிந்து கொண்டவர்களுக்கு இதை விளங்கப்படுத்துவதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகின்றது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். பிராமணர்கள் பிரம்மாவின் அதி மேன்மையான வாய்வழி தோன்றல்கள் என பாபா எழுதுகின்றார். நீங்கள் மேன்மையான சேவையை செய்தால் இந்த பரிசை பெறுகிறீர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள் ஆகினால் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக நீங்கள் அனைவரும் பரிசை பெறுகிறீர்கள். மனிதர்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்கக்கூடிய வகையில் அதிகளவு சக்தியை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஆன்மீக சேனையினர். இந்த பேட்ஜை நீங்கள் அணியாவிட்டால் நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர் என மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள்? இராணுவத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் ஒரு பேட்ஜை அணிகின்றார்கள். சிவபாபாவே புதிய உலகை படைப்பவர். அங்கே தேவர்களின் ராஜ்யம் இருந்தது, அது இப்பொழுது இல்லை. ஆகையினால் தந்தை கூறுகின்றார், மன்மனா பவ், உங்கள் சரீரத்தையும் சரீர உறவினர்கள் அனைவரையும் மறந்து என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வம்சத்துக்குள் செல்வீர்கள். இதில் வெட்கப்படுவதற்கான கேள்வியே இல்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்கள். தந்தை இவரை பிரம்மா பற்றி இவர் நாராயணனை பூஜித்து வந்ததாகவும் இவர் நாராயணனின் படத்தை தன்னுடன் வைத்திருந்ததாகவும் கூறுகின்றார். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் இவர் அந்த படத்தை பார்ப்பார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் ஞானம் உள்ளதால் நீங்கள் நிச்சயமாக பேட்ஜை அணிய வேண்டும். நீங்களே சாதாரண மனிதர்களை நாராயணனாக மாற்றுபவர்கள். நீங்களே ராஜயோகம் கற்பிப்பவர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்களை நாராயணனாக மாற்றும் சேவையை செய்கின்றீர்கள். உங்களை சோதியுங்கள், என்னில் ஏதாவது குறைபாடுகள் உள்ளனவா? குழந்தைகளாகிய நீங்கள் பாப் தாதாவிடம் வருகின்றீர்கள். தந்தை பாப் சிவபாபா, தாதா அவரது ரதம் ஆவார். தந்தை நிச்சயமாக ரதத்தின் மூலமே உங்களை சந்திப்பார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் புத்துணர்ச்சி பெறவே வருகின்றீர்கள். நீங்கள் அவரின் முன்னே அமரும் பொழுது அவரை நினைவு செய்வது இலகுவாகும். பாபா உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்லவே வந்துள்ளார். தந்தை இப்பொழுது உங்கள் முன்னால் அமர்ந்திருப்பதால் அவரின் நினைவு அதிக அளவில் இருக்க வேண்டும். மதுபனுக்கு வெளியேயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் நினைவு யாத்திரையை அதிகரித்து கொள்ள முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, உங்களை சோதித்து பாருங்கள், என்னிடம் ஏதாவது குறைபாடுகள் உள்ளனவா? தேவர்கள் மிக இனிமையானவர்கள். நான் அவ்வாறு இனிமையானவர் ஆகிவிட்டேனா? இரண்டு, உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தையின் அதி மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். சேவையாளர் ஆகுவதற்கு உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் இந்த ஞானத்தையும் ஸ்வர்க்கத்தினதும் நரகத்தினதும் ஞானத்தையும் உங்கள் புத்தியானது சுழற்றுமாறு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இறைவனின் உதவியாளராக இருக்கும் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் இலகுவான நினைவை அனுபவம் செய்யும் இலகு யோகி ஆகுவீர்களாக. இறைவனின் உதவியாளராக இருப்பது என்றால் தந்தையான இறைவன் உங்களுக்கு வழங்கிய சேவையில் சதா மும்முரமாக ஈடுபட்டு இருப்பதாகும். இறைவன் அவரே நீங்கள் செய்யும் இந்த சேவையை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்ற போதையை சதா கொண்டிருங்கள். எந்த ஒரு பணியை செய்யும் போதும் அந்த பணியை உங்களுக்கு வழங்கியவரை உங்களால் ஒருபோதும் மறக்க முடியாது. எனவே செயல்களால் சேவை செய்யும் போது தந்தையின் வழிகாட்டல்களின் கீழ் அந்த செயலை செய்வதை உணர்ந்தவராக இருங்கள். அப்போது நினைவு இலகுவாக இருப்பதையும் நீங்கள் ஓர் இலகு யோகியாக இருப்பதையும் அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம். உங்களின் இறை மாணவ வாழ்க்கையை சதா உணர்ந்தவராக இருங்கள். மாயையால் உங்களுக்கு நெருக்கமாக வர முடியாது. அவ்யக்த சமிக்கை. இப்போது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். நீங்கள் எந்தளவிற்கு எரிமலை ரூபமாகவும் ஸ்தாபனைக்கு கருவியாகவும் ஆகுகின்றீர்களோ அந்தளவிற்கு வினாசக்தி வெளிப்படுத்தப்படும். நினைவின் ஒன்று திரட்டிய எரிமலை ரூபம் உலக வினாச பணியை பூர்த்தி செய்யும். இதற்கு விசேஷமான யோகா நிகழ்ச்சிகள் சகல நிலையங்களிலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏனென்றால் இவை வினாசத்தி ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரிய செய்யும். வினாசத்தின் தீ ஜுவாலைகள் யோக அக்னியில் இருந்தே தோன்றும். அந்த தீயானது ஜுவாலைகளால் கொழுந்துவிட்டு எரியும். ஓம் சாந்தி.